விவிலிய தேடல் காணாமற் போனவை பற்றிய ஓமைகள் பகுதி 7.
எனது அருமை அன்புள்ளங்களே, திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் 77வது பிறந்த நாள் அன்று விவிலிய தேடல் நிகழ்வு இடம்பெறுவதையும், அந்த தேடலில் காணாமல் போன மகன் ஓமையை நாம் சிந்திப்பதையும் இறைவன் நமக்கு வழங்கியுள்ள ஓர் அருள் நிறைந்த வாய்ப்பு என்று நான் கருதுகின்றேன். இவ்விதம் நான் சொல்வதற்கு காரணம் உண்டு அன்பர்களே. டிசம்பர் 11 சென்ற புதனன்று டைம்ஸ் வார இதழ் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை 2013 தலைசிறந்த மனிதர் பர்சன் ஆஃப் தி இயர் என்று அறிவித்தது. டைம்ஸ் இதழ் திருத்தந்தையை தேர்ந்தெடுத்ததற்கான காரணத்தை அந்த இதழின் பொறுப்பாசிரியர் நான்சி கிப்ஸ் அவர்கள் இவ்வாறு கூறினார்.
திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தலைமை பொறுப்பை ஏற்றதிலிருந்து கத்தோலிக்க திரு அவையில் பிரான்சிஸ் தாக்கம் நிகழ்ந்து வருகின்றது. அதாவது, பல ஆண்டுகளாக கோவில் பக்கமே செல்ல விரும்பாத பல கத்தோலிக்கர்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் ஈர்க்கப்பட்டு மீண்டும் கோவிலுக்கு திரும்பியுள்ளனர். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை டைம்ஸ் இதழ் தேர்ந்ததற்கு இது ஒரு முக்கிய காரணம்
என்று நான்சி கிப்ஸ் கூறினார். தங்கள் சொந்த இல்லமான திரு அவையை விட்டு பிரிந்து சென்ற பலர் மீண்டும் தங்கள் இல்லத்திற்கு திரும்பி வர காரணமாக இருக்கும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் பிறந்த நாளன்று காணாமல் போய் மீண்டும் இல்லம் திரும்பும் மகனின் ஓமையை நாம் சிந்திப்பது பொருத்தம்தானே? அன்பு இதயங்களே, காணாமற் போன மகன் என்ற இந்த ஓமையின் அடிப்படை விவரங்கள் நம் எல்லாருக்கும் தெரியும் என்பதால் இந்த கதையின் ஒரு பகுதியை மட்டும் இன்றைய நம் தேடலின் மையமாக்குவோம். அந்த பகுதியையும் இருவேறு கற்பனைகளின் வழியே சிந்திக்க உங்களை அழைக்கின்றேன். முதல் கற்பனை இதோ.
ஊர் பெரியவர் மொட்டை மாடியில் உலாத்திக் கொண்டிருந்தார். இளைய மகன் போனதிலிருந்து இதுவே அவருக்கு வழக்கமாகிவிட்டது. வெளியில் தலைக்காட்ட வெட்கமாயிருந்தது. மகன் போனபோது அவனோடு குடும்பம் மானமும் போய்விட்டது என்று முதலில் வருத்தப்பட்டார். நாட்கள் செல்ல செல்ல கோபப்பட்டார். அந்த நாளை நினைக்கும் போதெல்லாம் மனம் கொந்தளித்தது.
பய எத்தனை நாளைக்குத்தான் சமாளிப்பான்? என்னைக்காவது என் முன்னால வந்துதானே ஆகணும். அன்னைக்கு இருக்குது அவனுக்கு.
இதுவே அவரது தினசரி மந்திரமானது. அதோ தூரத்தில் தெருக்கோடியில் ஓர் உருவம். பெரியவரின் பார்வை கொஞ்சம் பழுதடைந்திருந்தது. தினமும் எழுந்த கோபத்தால் அவர் பார்வை இன்னும் கொஞ்சம் இருண்டு போயிருந்தது. வீட்டுக்குள் சென்று அவர் முன்பு பயன்படுத்திய பைனாக்குலர் கருவியை எடுத்து வந்தார். அந்த கருவியை கூர்மையாக்கி அந்த உருவத்தின் முகத்தை பார்த்தபோது மனதில் இருந்த பாறை லேசாக பிளந்தது. கொஞ்சம் பாசம் கசிந்தது. ஆனால் சட்டென்று நிமிர்ந்தார். உள்ளே சென்று தன் இருக்கையில் அழுத்தமாக அமர்ந்து கொண்டார்.
வரட்டும் பயன், எவ்வளவு சொல்லியும் உதறிட்டு ஒன்னையே என்னத்தை கண்டேன்னு நாலு வார்த்தை சூடா முகத்தில் அறையிற மாதிரி கேட்டாதான் மனசு ஆறும்.
கீழே இருந்து ஒரு வேளையாள் மூச்சிறைக்கு ஓடி வந்தார்.
ஐயா ஐயா, கீழே நம்ம சின்ன யசமா
என்று ஆரம்பித்த அவனது பதட்டம் ஆர்வம் எல்லாம் பெரியவரின் உஷ்ண பார்வையில் பொசுங்கிவிட்டன. வேலையாளின் அறிமுகத்தை ஆரம்பத்திலேயே விட்டுவிட்டு கம்பீரமாக கீழிறங்கி வந்தார். தனது நாற்காலியில் அமர்ந்தார். ஏறக்குறைய அந்த தெருவே பெரியவர் வீட்டிற்கு முன்னால் கூடிவிட்டது. தெருக்கோடியில் சின்னவர் ஒரு பிச்சைக்காரனை போல் சின்னா பின்னமாய் வரும்போதே செய்தி பரவிவிட்டது. தன் இளைய மகன் ஊரார் முன்னிலையில் தன் முன் மண்டியிட்டு இருப்பதை பார்ப்பதற்கு அவமானமாக இருந்தது பெரியவருக்கு. இருந்தாலும் இதே மகன் இதே கூட்டத்திற்கு முன்னால் தன்னை அவ்வளவு தூரம் எடுத்தறிந்து பேசிவிட்டு சென்றதை நினைக்கும் போது இந்த காட்சி சரியானதொரு பிராயச்சித்தமாக தெரிந்தது. தந்தையை கண்டதும் மகனுக்கு, இல்லை இல்லை, தான் ஒரு மகன் இல்லை என்று அவனே தீர்மானம் செய்து கொண்டுதானே வந்திருந்தான். அந்த பிச்சைக்காரனுக்கு வெட்கம், வேதனை, தயக்கம், பசிமயக்கம் வேறு. தீனமான குரலில்,
அப்பா, கடவுளுக்கும் உங்களுக்கும் எதிரா பாவம் செஞ்சிட்டேன். இனிமே உங்க மகன்னு கூப்பிட எனக்கு தகுதியே இல்லை. உங்க வேலையாட்கள்ல ஒருத்தரா என்னை எடுத்துக்கோங்கப்பா.
இதை அவன் சொல்லி முடிப்பதற்குள் தொண்டை வறண்டு போனான். வார்த்தைகளில் தெளிவில்லை. அவன் சொன்னதை பெரியவர் ஓரளவு புரிந்து கொண்டார். இருந்தாலும் சூழ நின்றவர்களுக்கும் அவன் சொன்னதை கேட்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு.
என்ன சொன்ன, என்ன சொன்ன, கொஞ்சம் சத்தமா சொல்லு,
அவர் மீண்டும் கேட்டார். அவனுக்கோ தாகம். தண்ணீர் கேட்டான், கொடுக்கப்பட்டது. இன்னும் கொஞ்சம் சப்தமாக,
அப்பா, கடவுளுக்கும் உங்களுக்கும் எதிரா நான் பாவம் செஞ்சேன். இனிமே உங்க மகன் கூப்பிட தகுதியே இல்லை. உங்க வேலையாட்கள்ல ஒருத்தனா என்னை எடுத்துக்கோங்க
என்று சொல்லி முடித்தான். சுற்றி நின்றவர்களுக்கு அவன் சொன்னது கேட்டிருக்கும் என்ற திருப்தி பெரியவருக்கு.
இப்போவாது உனக்கு புத்தி வந்துச்சு. அன்னைக்கு அத்தனை வீராப்பா போனியே, என்னத்த கண்ட? நான் சொன்னது அன்னைக்கே கேட்டிருந்தா இப்படி ஒரு நிலை வந்திருக்குமா? இனிமேலாவது பெரியவங்க சொல்றது நம்ம நன்மைக்குத்தான் புரிஞ்சுக்க. என்ன சொல்றதெல்லாம் கேக்குதா
என்று உறுதிப்படுத்திக் கொண்டார் பெரியவர். மகன் மௌனமாக கண்ணீர் மல்க தலையாட்டினான்.
அப்படியே பின்பக்கமா வந்து அந்த கந்தலையெல்லாம் கலட்டி எரிஞ்சிட்டு குளிச்சிட்டு அப்புறமா வீட்டுக்குள்ள வா.
தந்தை ஆடாமல் அசையாமல் அமர்ந்திருந்தார். இளைய மகன் பசி மயக்கத்தில் தள்ளாடியபடி வீட்டுக்கு பின்புறம் சென்றான்.
முடிவில்லாத அன்பினால் என் மேல் அன்பு வைத்த முடிவில்லா தந்தையே.
அன்பு நெஞ்சங்களே, இதுவரை நாம் சிந்தித்தது இயேசு கூறிய உவமையிலிருந்து வெகுவாக மாறுபட்ட ஒரு கற்பனை. இப்போது நாம் கேட்கவிருக்கும் கற்பனை இயேசுவின் எண்ணங்களை அதிகம் பிரதிபலிக்கும் வேறொரு கற்பனை.
ஊர் பெரியவர் அவர். அவர் தெருவில் ஓடிக்கொண்டிருந்தார். அவருடைய வேலையாட்கள் ஆச்சரியத்துடன் ஆதங்கத்துடன் பார்த்தனர்.
சின்னவர் பிரிஞ்சதுலேருந்து பெரிய ஐயாவுக்கு மனசே சரியில்லை. பாவம், இன்னைக்கு மனவேதனை அதிகமாகி சித்தபிரம் எதுவும் பிடிச்சிருச்சோ?
இப்படி நினைத்தபடி வேலையாட்கள் அவரை தொடர்ந்தனர். பெரியவர் அந்த தெருக்கோடியில் நடந்து கொண்ட விதம் அவர்களது சந்தேகத்தை உறுதிப்படுத்த வண்ணம் இருந்தது. அங்கு வந்து கொண்டிருந்த ஒரு பிச்சைக்காரனை பெரியவர் ஆற தழுவி அணைத்து முத்தமிட்டார்.
ஐயோ, என்ன இது? பெரியவருக்கு உண்மையிலேயே புத்தி பேதலிச்சு போச்சோ?
பதட்டத்தோடு வேலையாட்கள் அனைவரும் பக்கத்தில் சென்றனர். அவர்கள் மனதில் பல எண்ணங்கள்.
மூத்தவரும் இப்ப வீட்டுல இல்ல, பக்கத்து ஊருக்கு போயிருக்காரு. இந்த நேரம் பார்த்து பெரிய ஐயாவுக்கு இப்படி ஆயிடுச்சே.
வேலையாட்களுடன் ஊர் மக்களும் இப்போது கூடிவிட்டனர். ஒவ்வொருவரும் ஒரு கருத்தை சொல்ல ஆரம்பித்தனர். சூழ நின்றவர்களின் முணுமுணுப்பெல்லாம் பெரியவரை கொஞ்சமும் பாதிக்கவில்லை. அந்த பிச்சைக்காரனும் கண்களில் நீர் வழிய ஏதோ முணுமுணுத்துக் கொண்டிருந்தான். அதையும் அவர் காதில் வாங்கிக் கொண்டதாக தெரியவில்லை. அந்த பிச்சைக்காரனின் தலையை வருடியபடி பெரியவர் சூழ இருந்தவர்களை பார்த்தார். அவர் கண்களில் கண்ணீர். இத்தனை நாட்களும் அவரை கண்ணீரோடு கண்டு பழகி போனவர்களுக்கு இந்த கண்ணீர் வித்தியாசமாக தெரிந்தது. காரணம், கண்ணீரோடு சேர்த்து அவரது முகம் மலர்ந்திருந்தது. இது ஆனந்த கண்ணீர். அந்த ஆனந்த கண்ணீரோடு அவர் சொன்னார்,
எல்லோரும் போய் ஒரு பெரிய விழாவுக்கு ஏற்பாடு செய்யுங்க. விருந்து பிரமாதமா இருக்கணும், தெரியுதா? வீட்டுல இருக்கிற கோழி ஆடு கண்ணுக்குட்டி எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுங்க. போங்கய்யா
என்று சுற்றி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அத்தனை வேலையாட்களையும் துரிதப்படுத்தினார்.
அப்பா, கடவுளுக்கும் உங்களுக்கும் எதிரா நான் பாவம் செய்தேன்.
அந்த பிச்சைக்காரனின் வாய் இந்த வார்த்தைகளை சொல்ல முயன்றது. பெரியவர் அந்த வார்த்தைகளை கேட்டது போலவே தெரியவில்லை.
என்னங்கய்யா சும்மா நிக்கிறீங்க? போய் ஒரு புது டிரெஸ் கொண்டாங்க. மாட்டில் இருக்கிற என் மோதிரத்தையும் ஒரு ஜோடி செருப்பும் கொண்டு வாங்க. சீக்கிரம் ஐயா
என்று அவர் பணியாளர்களை விரட்டி கொண்டிருந்தார்.
அப்பா, கடவுளுக்கும் உங்களுக்கும் எதிரா
என்று பிச்சைக்காரன் தொடர்ந்து முணுமுணுத்துக் கொண்டிருந்தான். பிச்சைக்காரனின் முணுமுணுப்பையெல்லாம் கொஞ்சமும் கேட்காமல் ஆதரவுடன் அவன் தலையை வருடியபடி தன் தோளில் அவனை சாய்த்து கொண்டு வீடு நோக்கி அழைத்து வந்தார். ஊரே அவருக்கு பின்னால் தொடர்ந்தது. வேலையாட்கள் கொண்டு வந்த மோதிரத்தை அந்த பிச்சைக்காரனின் கைகளில் பெரியவர் மாட்டிவிட்டார். செருப்பையும் போடச் சொல்லி கட்டாயப்படுத்தினார். செருப்பும் மோதிரமும் அணிந்ததும் களைப்பால் சோர்ந்து அழுக்கேறியிருந்த அந்த பிச்சைக்காரனிடம் கொஞ்சம் கம்பீரம் நுழைந்தது. வேலையாட்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்தது. அந்த பிச்சைக்காரனின் அழுக்கேறிய கோலத்திற்கு பின் பஞ்சத்தால் வாடிப்போயிருந்த தாடியும் மீசையும் மண்டி போயிருந்த அந்த முகத்தில் அவர்கள் எதையோ தேடினார்கள். பெரியவர் இதை கவனித்தார். பெருமையோடு சொன்னார்,
என்னங்கய்யா பாக்குறீங்க? என் பையன் தாயா எத்தனையோ நாளைக்கு அப்புறம் வந்திருக்கான். சீக்கிரம் போங்க, போய் விருந்துக்கு ஏற்பாடு செய்யுங்க
என்று சொன்னவர் தன் இளைய மகனிடம் திரும்பி,
வாடா கண்ணா, அவங்க சமைக்கிறதுக்குள்ள நாம போய் குளிச்சிட்டு டிரெஸ் மாத்திட்டு ரெடி ஆகலாம்
என்று அணைத்தபடி அவனை அழைத்து சென்றார். தந்தையும் மகனும் படியேறி வீட்டுக்குள் சென்றனர். விருந்துக்கு ஏற்பாடுகள் ஆரம்பமாயின.
உம் அன்பை என்னென்று நான் பாடுவேன், முடிவில்லாத அன்பினால் என் மேல் அன்பு வைத்த முடிவில்லா தந்தையே.
எனது அருமை அன்புள்ளங்களே, காணாமற் போன மகன் என்ற உவமையின் ஒரு பகுதியை இருவேறு வகைகளில் கற்பனை செய்தோம். நம்மில் பலர் கதைகளிலும் திரைப்படங்களிலும் அடிக்கடி பார்த்துள்ள, சில சமயங்களில் வாழ்வில் அனுபவித்துள்ள கண்டிப்பான தந்தையை முதற் கற்பனையில் சந்தித்தோம். தங்கு தடையின்றி அன்பு காட்டும் தந்தையை இரண்டாம் கற்பனையில் சந்தித்தோம். இப்படி ஒரு ஊதாரி தந்தையை நிஜ வாழ்வில் சந்திப்பது கொஞ்சம் அபூர்வம்தானே? ஊதாரி தந்தை என்று சொன்னேனா? ஆம் அன்புள்ளங்களே, அப்படித்தான் சொன்னேன். ஊதாரி மகன் உவமை என்று நாம் அடிக்கடி பேசி வரும் இந்த உவமையை ஊதாரி தந்தை உவமை என்றும் கூறலாம். பின் விளைவுகளை பற்றி சற்றும் யோசிக்காமல், வருங்காலத்திற்கு சேமித்து வைப்பதை பற்றி யோசிக்காமல் வீண் செலவு செய்யும் ஒருவரைத்தான் ஊதாரி என்று கூறுகின்றோம், இல்லையா? தனக்கு கிடைத்த சொத்தை செல்வத்தை தாறுமாறாக தலைகால் தெரியாமல் செலவு செய்த இளைய மகன் ஊதாரிதான். அதேபோல் திரும்பி வந்த மகனை எவ்வித நிபந்தனையும் இன்றி ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல், தலைகால் புரியாமல் அவன் மீது அன்பு காட்டும், இல்லை இல்லை, அன்பை அளவின்றி கொட்டும் தந்தையும் ஒரு ஊதாரி தந்தைதானே? அன்புள்ளங்களே, நமது கற்பனைகளில் வளர்ந்திருக்கும் விண்ணகத் தந்தை எப்படிப்பட்டவர்?
வானம் பறந்தாலும் அங்கும் உன் மேன்மை தங்கும், கடலாளம் சென்றாலும் உன் ஞானம் பொங்கும், எங்கெங்கும் தெய்வீக மயமல்லவா கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயரல்லவா, கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்வா கருணை உன் வடிவல்.
விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.